பைபிள் பல புத்தகங்கள் அடங்கிய ஒரு நூலகம். பல மனித ஆசிரியர்களால் பல சூழ்நிலைகளில் உருவாக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய புதையல். பைபிளிலே உரைநடை உண்டு, கவிதை உண்டு, உரையாடல் உண்டு, பழமொழிகள் உண்டு, பாடல்கள் உண்டு, தத்துவங்கள் உண்டு, நிகழ்ச்சிகள் பற்றிய வர்ணனைகள் உண்டு. இப்படி பலவிதமான அமைப்புகளை உடையதாய் இந்த பைபிள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே பைபிளை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்துவது எப்படி என்று கேள்வி கேட்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. இன்றைக்கு மிக அதிகமாக மக்கள் மத்தியிலே தனியாகவும் குடும்பமாகவும் குழுவாகவும் பைபிளை படிக்கிற, பைபிளின் பொருளை தெரிந்து கொள்கிற ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. இந்த பின்னணியிலே மிகவும் பயன் தரும் முறை ஒன்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். நான் சொல்லுவது புதிய முறை அல்ல, மாறாக தாய் திருச்சபையினுடைய வரலாற்றிலே பல்வேறு விவிலிய பேரறிஞர்கள், புனிதர்கள், ஞானிகள் இவர்கள் பயன்படுத்திய ஒரு முறையாகும். இதிலே மூன்று படிகள் அமைந்திருக்கின்றன. லெக்சியோ திவினா, மெடிடாட்சியோ, கான்டம்ப்ளாட்சியோ, அதாவது தெய்வீக வாசிப்பு, தியானம், ஜெபம் என்று மூன்று படிகள் அமைந்திருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார்கள். முதலில் தெய்வீக வாசிப்பு ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அந்த பகுதியை நாம் மீண்டும் வாசிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக சக்கேயுவை பற்றி இன்றைக்கு மறைக்கல்வி வகுப்பிலே ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கப் போகிறோம். இல்லையென்றால் சக்கேயுவை பற்றி இன்றைக்கு நம்முடைய அன்பிய குழுவிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இல்லையென்றால் சக்கேயுவை பற்றி இன்றைக்கு நாம் நம்முடைய நண்பர்களோடு கலந்துரையாடப் போகிறோம் என வைத்துக் கொள்வோம். முதலில் என்ன செய்ய வேண்டும்? சக்கேயுவை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பைபிளிலே புரட்டி எடுத்து அதை வாசிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். சிலர் தாங்கள் முன்னாளில் கற்றுக்கொண்டிருக்கிற அந்த நினைவின் அடிப்படையிலிருந்து பேச ஆரம்பித்து விடுவார்கள். அவர்கள் தெரிந்ததை மாத்திரமே மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், புதிதாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். பைபிள் ஒரு புதையலை போன்றது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் அதை வாசிக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும். அதற்கு முந்திய பகுதியையும் அதற்கு பிந்திய பகுதியையும் தொடர்புபடுத்தி நாம் வாசித்து பார்க்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. இந்த தெய்வீக வாசிப்பிலே எந்த ஒரு வார்த்தையையோ, எந்த ஒரு நபரையோ, எந்த ஒரு சூழலையோ நாம் முன்சார்பு எண்ணத்தோடு அணுகக்கூடாது. நாம் அதை தெரிந்து கொள்கிற ஆர்வத்தோடு அதற்கு துணை செய்கிற விளக்க உரைகள், அதற்கு துணை செய்கிற மற்ற புத்தகங்கள், அதோடு இணைந்து செல்லுகிற மற்ற வெவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள் இவற்றோடு ஒப்பிட்டு நாம் தெரிந்து கொள்வது நலம் பயக்கும். மட்டுமல்ல, ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த பகுதியை எப்படி பிரிக்கலாம் என்று நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் பயன்படுத்துகிற பொது மொழிபெயர்ப்பு அறிஞர் பெருமக்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அது அழகாக பிரித்தே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறிய சிறிய தலைப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 4-5 வசனங்களாக ஒவ்வொரு பத்தியாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாம் அதனை பிரித்து அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு விளக்க உரைகள் பயன்படும். பைபிளை ஆழ்ந்து படிக்க விரும்புகிறவர்கள் எப்பொழுதுமே தங்கள் கையில் ஒரு பென்சில் அல்லது ஒரு பேனா, ஒரு சிறிய நோட்டு புத்தகம் இதனை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பகுதிகளை நாம் கவனமாக குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். பைபிளில் கூட அடிக்கோடிடலாம் அல்லது மேற்கோடிடலாம், பக்கத்திலே எழுதி வைக்கலாம். இவை நமக்கு பயனுடையதாக இருக்கும். இன்றைக்கு விளக்க உரைகளோடு இணைந்த பைபிள்கள் விற்பனைக்கு வந்திருக்கின்றன. ஆங்கிலத்தில் கிடைக்கின்றன, தமிழில் தயாரிப்பில் இருக்கின்றன. இவற்றையும் நாம் எடுத்து பயன்படுத்துவோம் என்றால் நமக்கு அவை பயனுடையதாக இருக்கும். முதலாவது தெய்வீக வாசிப்பு, அதாவது அந்த பகுதியை வாசித்து அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் நாம் விளக்க உரையை பார்த்து விளக்கத்தை தெரிந்து கொள்வது, இதுதான் முதலாவது படி. இரண்டாவது படி என்பது தியானம். தியானம் என்றால் என்ன? இந்த பகுதி ஒரு செய்தியை சொல்லுகிறது. அது என்ன செய்தி என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்டு நாம் சிந்தித்து அந்த கேள்விக்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பகுதியை எழுதியிருக்கிற ஆசிரியர் மனதில் ஏதோ ஒரு செய்தியை சொல்லுவதற்காக, எந்த சபைக்காக, எந்த மக்களுக்காக, எந்த நாட்டுக்காக இதை எழுதுகிறாரோ சொல்லுகிறாரோ அவர்களுக்கு இதன் மூலமாக ஒரு செய்தியை அவர் வெளிப்படுத்துகிறார். அது என்ன என்பதனை முதலில் நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை மையமாக வைத்து இந்த பகுதி இன்றைக்கு என்னுடைய வாழ்வுக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது என்று நாம் தேடி பிடிக்க வேண்டும். தனிப்பட்ட மனித வாழ்வுக்கு இந்த பகுதியிலே கண்டிப்பாக ஒரு செய்தி இருக்கும். குடும்ப வாழ்வுக்கும் இந்த பகுதியிலே கண்டிப்பாக ஒரு செய்தி இருக்கும். சமுதாய வாழ்வுக்கும் இந்த பகுதியிலே கண்டிப்பாக ஒரு செய்தி இருக்கும். அந்த செய்தி என்ன என்பதனை நாம் அதிலே ஆழ்ந்து சிந்தித்து தியானிக்க வேண்டும். இது இரண்டாவது படி. மூன்றாவது படி காண்டம்ப்ளேஷன், அதாவது ஆழ்நிலை உறவு ஜபம். இப்பொழுது முதல் பகுதிக்கு வீழியத்தை நாம் திறந்து வைத்து, விளக்க உரைகளையும் திறந்து வைத்து, நம்முடைய நோட்டு புத்தகங்களையும் திறந்து வைத்து படித்திருக்கிறோம். இரண்டாவது பகுதிக்கு நம்முடைய நோட்டு புத்தகத்திலே எடுத்து எழுதி நாம் அதை தியானித்திருக்கிறோம். இந்த மூன்றாவது பகுதிக்கு அனைத்தையும் மூடி வைத்து விட வேண்டும். மூன்றாவது பகுதியிலே கடவுளுடைய வார்த்தையோடு உறவாட வேண்டும். ஏனென்றால் இந்த கடவுளுடைய வார்த்தையிலே கடவுள் நம்மோடு பேசுகிறார். கடவுளுடைய பிரசன்னம் அதில் நிறைந்திருக்கிறது. அந்த பிரசன்னம் நம்மோடு தொடர்பு கொள்ளுகிறது, நம்மிலே வருகிறது, நம்மை ஆட்கொள்ளுகிறது. நாம் அந்த பிரசன்னத்திற்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து கையளித்து நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் விளக்க உரைகளில் பெற்றுக்கொண்ட காரியங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு, தியானத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நல்ல கருத்துக்களை இதயத்தில் ஆழமாக எடுத்துக்கொண்டு நாம் இப்பொழுது கடவுளோடு பேச வேண்டும். ஒரு குழந்தை தன் தாயிடமோ தந்தையிடத்திலோ மனம் திறந்து பேசுவதைப் போல இந்த வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு கடவுளிடத்திலே மனம் திறந்து பேச வேண்டும். அவருடைய இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் கேட்க வேண்டும். இந்த இறை வார்த்தைக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்குமே என்றால் நாம் அவருடைய மன்னிப்பை மன்றாடலாம். இந்த இறை வார்த்தைக்கு இணையாக நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கும் என்றால் அவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த இறை வார்த்தை நமக்கு கடவுளுடைய பிரசன்னத்தின் ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுக்கும். அது என்ன என்பதனை நாம் தெரிந்து கொண்டு நமது அடிப்படையாக கொண்டு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கலாம். நம்மை ஒப்பு கொடுத்து, நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய நாட்டை, நாம் செய்கிற பணிகளை, நம்முடைய ஊரை, நம்முடைய சபையை, நம்முடைய இயக்கங்களை அப்படியாக ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடலாம். இது மூன்றாவது படியாகும். முதலாவது படிக்கு 10 நிமிடம் நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால் இரண்டாவது படிக்கு 20 நிமிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது படிக்கு 30 நிமிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியானால்தான் இவை பயனுடையதாக இருக்கும். தொடக்கத்தில் ஒரு சிறு பகுதியை எடுத்து நாம் இப்படி தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு படிப்படியாக இதில் நாம் வளர கற்றுக்கொள்வோம். இது நமக்கு மிகவும் பயனுள்ள ஒரு முறையாக இருக்கும். திருச்சியுடைய வரலாற்றிலே இந்த முறையின் மூலமாக ஜெபித்திருக்கிற, விவிலியத்தை வாழ்ந்து பார்த்திருக்கிற புனிதர்கள் ஏராளம் ஏராளம். நமும் இப்படியாக விவிலியத்தை பயனுள்ள விதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவோமே என்றால் நாமும் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து மகிழ்ச்சியான, அமைதியான, வெற்றியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வோம். இதுவே விவிலியத்தை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்தும் முறையாகும். நன்றி.